മാഹീരമകടം. ലെഫ്റ്റനന്റ് കേണൽ പൊന്നമ്മാൾ.
വണങ്ങുകിറോ മഹാവീരരേ, വണങ്ങുകിറോ മഹാവീരരേ.
யாழ் மாவட்டம் கைதடி பகுதியில் எதிர்பாராமல் ஏற்பட்ட வெடி விபத்தின் போது வீரச்சாவை தழுவிக்கொண்ட மூத்த தளபதி லெப்டினன்ட் கர்னல் பொன்னம்மான், மேஜர் கேர்டில்ஸ், கேப்டன் வாசு, லெப்டினன்ட் சித்தார்த்தன், இரண்டாம் லெப்டினன்ட் பரன், வீரவங்கை ஜோகேஷ், வீரவங்கை குமணன், வீரவங்கை அக்பர், வீரவங்கை கவர், வீரவங்கை தேவன் ஆகிய மாவீரர்களின் நினைவு நாள் என்று. யாழ் மாவட்டம் நாவற்குழி படை முகாமிலான தாக்குதலுக்கு 1987 பிப்ரவரி 14 நாளன்று வெடிமருந்து நிரப்பப்பட்ட ஊர்தி ஒன்று வெடிக்க வைத்த பின்னரே தாக்குதல் அணிகள் ஒப்புகுந்து முகாமை கைப்பற்றுவதென திட்டம் தீட்டப்பட்டது. படை முகாமின் வாசலில் உள்ள படையினர் ஐயம் கொள்ளக்கூடாது என்பதற்காக படையினருக்கு குடிநீர் கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் அந்த தண்ணீர் தாங்கி ஊர்தி போன்றதொரு ஊர்தி வெடிமருந்து நிரப்பப்படுகிறது. இறுதி நேரத்தில் தண்ணீர் தாங்கியிலிருந்து நீர் கசிய வழிக்கிடுகிறது. இதனை அடைக்க முயற்சியில் ஈடுபட்ட போதே எதிர்பாராத விதமாக அந்த வெடி விபத்து ஏற்படுகிறது. எங்கள் வீரர்கள் அந்த வெடி விபத்தில் காற்றில் கடந்து போனார்கள்.
மண்ணில் கொண்ட காதல் தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான், பாட்டாலே உமை தொழுகின்றோ. நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து பாவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான், பார்த்தாலே உமை தொழுகிறோம். நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து பாவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம்.
1983 திருநெல்வேலியில் 13 ஸ்ரீலங்கா படையினர் கொல்லப்பட்ட நடவடிக்கைக்கு பின்னர் விடுதலை புலிகளின் மிகவும் வேகமாகவும் அதேவேளை நிதானத்தோடும் வளரத் தொடங்கினார்கள். போர் பயிற்சிகள் இந்தியாவில் ஆரம்பமாக இங்கு நடந்த முதலாவது பாசறையின் பொறுப்பாளராக இருந்தவர்தான் பொன்னம்மானவர்கள். பயிற்சியின் போதே சக வீரர்களை இயக்கத்தின் விதிமுறைகளுக்கு உருவாக்கி எடுத்தவர் அவர். பாசறையில் தளபதிகளான கிட்டு, விக்டர், புலீந்திரன், சூசை, பொட்டு, கணேஷ், அருணா, ராதா, வரமதேவா, பதுமன், கேர்டில்ஸ் போன்றவர்கள் உட்பட சுமார் 100 போராளிகள் இருந்தார்கள். பயிற்சியை முடித்துக் கொண்ட பொன்னம்மான் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பயிற்சி முகாம்களை ஏற்படுத்தி புதிய வீரர்களை புரட்சியாளர்களாக்கினார். உலகமே வியக்கக்கூடிய வகையில் போராட்டம் வளர்ச்சியடைவதற்கு தேவையான புதிய வீரர்களை பயிற்சி அளித்தல், அதற்கு வேண்டிய ஆயுதங்களை செய்து கொள்ளல் போன்ற முக்கிய விடயங்களில் பொன்னம்மானவர்கள் முயற்சி கணிசமாக இருந்தது. வெடிமருந்துகளை கையாள்வதில் பொன்னம்மான் மிகவும் வல்லுநராக இருந்தார். அதற்கேற்றவாறு மேலும் பல வீரர்களை ஆயுதங்கள் செய்யும் பிரிவுக்கு தகுதியால் உள்ளவர்களாகவும் ஆக்கியிருந்தார். போராட்டத்துக்கு கையெறி குண்டு கணிசமான அளவு தேவையாக இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் குண்டு தயாரிப்பு வேலைகள் சாத்தியமற்றதாக இருந்தது. பொன்னம்மானின் கடுமையான முயற்சியால் 85-86 ஆண்டு கால பகுதிகளில் ஆயிரக்கணக்கான கைக்குண்டுகள் தயாரிக்கப்பட்டன. இந்தியாவில் 2000 அதிகமான புலி வீரர்கள் பயிற்சி பெற்று தோன்றினார்கள். அத்தோடு இராணுவ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக பொன்னம்மான் செயற்பட்டார். பெருமெண்ணிக்கையிலான விடுதலை பிரிவீரர்களை உருவாக்கிய இயக்க வரலாற்றில் பெரும் சாதனை படைத்தவர் பொன்னம்மானவர்கள். பல சிறப்புகளும் தகுதியும் ஆளுமையும் மிக்க பொன்னம்மானின் போராட்ட வாழ்வின் இறுதிக்கடங்கள் வீரம் சரிந்தவை. ஜாழ்ப்பாணத்தில் உள்ள நாவற்குழியிலே இராணுவ முகாமில் தாக்குதல் நடத்த கிட்டண்ணாவும் தோழர்களும் திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த தாக்குதலில் பொன்னம்மானவர்களும் முக்கிய பங்கேற்று செயற்பட்டுக் கொண்டிருந்தார். இராணுவ முகாம் மிகவும் பலம் பொருந்திய வெளியமைப்பை கொண்ட முகாம். அது கடல் நீர் உள்வாங்கிய பகுதி. சுற்றி வர 100 யாருக்கு மேலாக ஒரு வெளிப்பிரதேசம். வெட்டை வழி சிறு நகர்வும் எதிரிக்கு தெரிந்துவிடக்கூடிய அபாயம் இருந்தது. இராணுவ முகாமை சுற்றி நன்கு பாதுகாப்பு அரண்கள் அமைக்கப்பட்டு மண்ணி சுவர் போல் குவித்து வைத்திருந்தார்கள். அவர்களுடைய காவலர்களை உடைத்துக் கொண்டு போகுவது என்பது மிகவும் சிரமத்துக்குரியது. விடுதலை புலிகள் தரப்பில் அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமான முயற்சி எனவே அவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி மீண்டும் அவர்கள் காவலர்களை பலப்படுத்துவதற்கு முன்னர் இவர்கள் தாக்கி உட்புகக்கூடியதாக திட்டம் தீட்டப்படுகிறது. தினமும் அந்த இராணுவ முகாமுக்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஒரு பவுசர் செல்வது வழக்கம். அது வெளியாரின் வண்டி சம்பளத்துக்கு அமர்த்தப்பட்டிருந்தது. எனவே அதை போலவே ஒரு பவுசர் வண்டியை தயாரித்து அதன் கீழ் அரைவாசி பகுதிக்கு தண்ணீரை விட்டு திட்டமிட்ட நாளில் உள்ளே அனுப்பி வெடிக்க வைத்து முகாமை தாக்கியளிப்பதற்கான வேலைகள் நடக்க தொடங்கின. பழைய வண்டியைப் போல் ஒரு புதிய வண்டியை தயாரிப்பது மிகவும் கஷ்டமான விடயமாக இருந்தது. அதிலும் அந்த பவுசர் எங்கோ தாக்குதலுக்குள்ளாக ஒரு பக்கத்தில் நசுங்கி விழுந்தது. அது மாத்திரமல்ல, இவர்கள் செய்யும் வண்டி வாயில் காவலர்களை தாண்டி செல்ல வேண்டி இருந்ததால் அதேபோல் நசுக்கப்பட வேண்டியிருந்தது. இயற்கையாக விபத்துக்குள்ளான வண்டியைப் போல் வெடிமருந்து ஏற்றிச் செல்லும் வண்டியை மிக சிரமத்துக்கு பின் உருவாக்கினார்கள். புதிதாக மைபூசிய பவுசரை பழைய பவுசரைப் போல் உருமாற்றம் செய்ய வேண்டியிருந்தது. பழைய வண்டியில் ஏற்பட்டிருந்த துருப்பிடித்த பகுதி கூட தாக்குதலுக்கு தயாரான பவுசரில் இருந்தாக வேண்டும். அதைவிடவும் பவுசர் இரு பகுதியாகவும் பிரிக்கப்பட்டு கீழ்ப்பகுதி வெடிமருந்து நிரப்பிய பகுதியாகவும் மேல்பகுதி தண்ணீர் நம்பிய பகுதியாகவும் தயாரித்தார்கள். முகாம் வாயிலில் உள்ள காவலர்களில் இருப்பவர்கள் பவுசரில் ஏறி மூடியை திறந்து தண்ணீரை பார்த்த பின்தான் உள்ளே அனுமதிப்பார்கள். இத்தனை சிரமங்களின் மத்தியிலும் அந்த பவுசரை மிக நேர்த்தியாக வடிவமைத்தார்கள். பவுசருக்கு வெடிமருந்தை இணைக்கும் பணியை பொன்னம்மா நடத்துக் கொண்டார். இந்த முயற்சிக்கு வழிகூலி அயராது உழைத்து வந்தவன் கேடில்ஸ். கேடில்ஸ் அப்போது சாவச்சேரி பகுதிக்கு பொறுப்பாக இருந்தார். மிக துல்லியமாக முகாமை வேவு பார்த்து இராணுவ முகாமினது ஒவ்வொரு நடவடிக்கையையும் அவதானித்து வைத்திருந்தார் கேடில்ஸ். வாசுவும் சேர்ந்துதான் இரவு பகலாக உழைத்து அந்த பவுசரை உருவாக்கினார்கள். அவர்களுக்கு துணையாக ரஞ்சன் என்ற பொறியியலாளர் ஒருவர் பணியாற்றினார். அவர் பொன்னம்மானின் உறவினர். மிகுந்த மதிநுட்பம் வாய்ந்த ரஞ்சன் வாசுவோடு சேர்ந்து விமானம் ஒன்றை தயாரிக்கும் பணியிலும் ஈடுபட்டிருந்தார். முழுவதுமாக தன்னை இயக்கத்தோடு இணைத்து கொண்டவர் ரஞ்சன். 1987 மாசி 14 அந்த தாக்குதல் நடத்துவதாக திட்டம் தீட்டப்பட்டது. கெரில்லா தாக்குதல்களை இரவு நடத்துவதுதான் உசிதமாக இருந்த தாக்குதல் தொடங்கினால் இராணுவ விலங்கு வானூர்திகளும் குண்டுவீச்சு விமானங்களும் தகவல் பெற்று இவர்களை தாக்க தொடங்கலாம். பகல் வேளையானால் மேலிருந்து கண்டுபிடித்து குண்டு வீசுவது அவர்களுக்கு மிகவும் சுலபமான விடயம். ஆனால் பிற்பகல் 6 மணிக்கு பின் இராணுவ முகாமுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. எனவே கடைசி சந்தர்ப்பத்தை அவர்கள் தாக்குதலுக்கான நேரமாக குறித்துக் கொண்டார்கள். 6:30 மணிக்கு சண்டையை தொடங்குமானால் சுமார் 1 மணி நேரத்தில் இருட்டிவிடும். அதன் பின் இவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் என்று முடிவெடுத்தார்கள். முதல் நாள் இரவிரவாக பொன்னம்மான் வாசு ரஞ்சன் ஆகியோர் மருந்தை அடைகிறார்கள். வெடிமருந்தின் நச்சுத்தன்மை அவர்களை பாதித்தது. அதனால் மூவரும் மிகச் சோர்வாக இருந்தார்கள். அதிகாலை வெடிமருந்து இணைக்கப்பட்ட நிலையிலே பவுசர் தயாராக நின்றது. பொன்னம்மான் அந்த இடத்திலேயே தூங்கிவிட்டார். வாசுவும் கிட்டண்ணாவும் தாக்குதல் குழுக்களை பிரித்து அவர்களுக்கு தேவையான வெடிபொருளை இணைத்துக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். 3 பெரிய பாறை ஊர்திகள் தயார்படுத்தப்பட்டன. முகாமுக்குள் சென்ற பவுசர் வெடித்ததும் ஜொனி கேர்டில்ஸ் சூசை தலைமையிலான குழுக்கள் பாறவுதிகளில் விரைந்து முகாமுக்குள் சுட்டுக்கொண்டே உட்புகுவதாக திட்டம். பாறவுதியின் முன்புறமும் பின்புறமும் மணல் முடைகள் அடுக்கப்பட்டன. முதல் பாறவுதியில் ராக்கெட் லோஞ்சரோடு நிற்பவன் உட்புகும் போது ராக்கெட்டால் வாயில் காவலரனை உடைத்தறிவதாக திட்டம் தீட்டப்படுகிறது. நேரம் பிற்பகலை நெருங்கிக் கொண்டிருக்க தாக்குதல் குழுக்கள் தத்தமது நிலைகளுக்கு செல்ல தொடங்கிவிட்டார்கள். பவுசரை அனுப்பும் பொறுப்பு பொன்னம்மான் கேர்டில்ஸ் வாசு ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கிட்டண்ணா தாக்குதலின்தற்காக சகலருடன் தொலைத்தொடர்பில் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த வேளையிலே இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்குரிய வசதிகள் செய்திருந்தார். கிட்டண்ணா 5 மணியளவில் எல்லா குழுக்களையும் சரிபார்த்து விட்டு கொண்டிருந்தார். நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. கிட்டண்ணா ஒரு குழுவினர் நின்ற வீட்டில் அவர்களை சரிபார்த்து கொண்டிருந்தார். மிகப்பெரிய சத்தத்தை தொடர்ந்து ஒருமுறை பூமி அதிர்ந்தது. அந்த வழி அதிர்ச்சி வியப்பு சற்றும் புரியவில்லை. 5:30 வேறு இந்த வெடிச்சத்தம் கேட்டதால் அவர்கள் மத்தியில் ஒரே குழப்பம். கிட்டண்ணா பொன்னம்மானை தொலைத்தொடர்பில் பல தடவை கூப்பிட்டார். கேர்டில்ஸை கூப்பிட்டார். வாசுவை கூப்பிட்டார். பதிலில்லை. பல தடவைகள் அழைத்தார். மீண்டும் பதிலில்லை. ஜோனியை அழைத்தார். பதில் வந்தது. ஜோனியை அழைத்து உடனடியாக சத்தம் கேட்ட இடத்துக்கு அனுப்பினார். ஜோனி அங்கு சென்ற போதுதான் எங்கும் தூசி மயம் பிரளயம் ஒன்று ஏற்பட்டதைப் போலிருந்தது. அந்த இடத்தில் பாரிய குழி. அதற்கு அருகில் கேர்டில்ஸருடைய கார் நொறுங்கி போய் கிடந்தது. இதற்கு 50 யார் தூரத்தில் பாறை ஊர்தி நின்றது. பாறை ஊர்திக்குள் பார்த்தபோது 5 பேர் அதற்குள் இறந்து கிடந்தார்கள். தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருக்கும் போது பவுசர் வெடித்து விட்டது. ஆனால் அந்த இடத்தில் நின்ற சம்பவத்தை பார்த்த யாரும் உயிரோடு இல்லை. பொன்னம்மான், கேடில், சுவாஸ், உரஞ்சன் ஆகியோர் அந்த இடத்துக்கு வந்ததாக மற்றவர்கள் சொன்னார்கள். பவுசரையில் தண்ணீர் நிரப்பும் போது தண்ணீர் சிறிது ஒழுகியதால் அதை பொன்னம்மான் கேடில்சும் வாசுவுக்கும் தெரிவித்து பொறியியலாளர் ரஞ்சனையும் அழைத்து கொண்டு பவுசர் நின்ற இடத்துக்கு சென்றார்கள். பொறியியல் நடவடிக்கையின் போது வெடிவத்து ஏற்பட்டுள்ளது, இதனை உறுதிப்படுத்த அங்கு நின்ற அவரும் இல்லை. எல்லோரையும் தேடினார்கள். வாசுவின் பிஸ்டலும் அடையாள அட்டையும் கேடில்சின் காச்சட்டையின் ஒரு பகுதியும் தான் அங்கே கிடைத்தது. பொன்னம்மானை அடையாளம் காணக்கூடிய வகையில் அவருடைய உடலோ உடலின் பகுதியோ எந்த தடயமும் கிடைக்கவில்லை. இளத்தில் வீசிக்கொண்டிருக்கும் காற்றோடு காற்றாய் அவர் மறைந்துவிட்டார். முகாம்களிலே கலை நிகழ்ச்சிகளை வைப்பதும் குறும்புகள் செய்தும் நடித்தும் சிரிக்க வைத்தும் எந்த நேரமும் சந்தோஷத்தை குடிகொள்ள வைத்திருக்கும் அந்த மனிதன் இல்லை. அம்மா ஒரு பாட்டு பாடுங்கோ என்று தோழர்கள் அடம் பிடிப்பதும் அவர் எப்போதும் தோழர்களுக்காய் பாடிக்காட்டும் அந்த பாட்டும் நினைவில் நினைய கண்கள் பனித்தன. இடமான இதயம் சுமந்த மனிதர்களின் நண்பனாய், தந்தையாய், தனியனாய், தாயாய் எல்லாமும் ஆய் நின்ற அந்த பொன்னம்மான் வளர்த்த எத்தனையோ தோழர்கள் அவர் கனவுகளை சுமந்தபடி மண்ணில் என்றும் நிற்கிறார்கள். லெப்டினன்ட் கர்னல் பொன்னம்மானின் மாவீர மகுடம் கேட்டோம்.
அருகில் மீண்டும் வாடா. அன்றொரு நாள் குண்டு பட்டு நான் துடித்த வேளை தோளில் என்னை தாங்கி நின்ற வீரவங்க நீ இன்று உன்னை தோளில் தாங்க நெஞ்சமேங்குதே அதை நீ தொடுத்த போத்தளத்தில் நீதி இங்கு தடுக்குதே உன்னை தொழுதிடும் மலர்களின் செண்டாய் நான் எதிரியில் பொழிகிறேன் குண்டாய் வென்று கல்லறை வருகிறேன் ஓர் நாள் இல்லை அருகினில் தூங்குவேன் வீழ்ந்தால் உன் தாகம் தீர்க்கும் வேகம் எடுத்து பாய்வேன் தீனாராய் தோளாயின் தோளாயின் உயிரில் கலந்த தோளா வாடா நீ வாடாயின் அருகில் மீண்டும் வாடா ஆன் தீயில் விழுந்த மெழுகானேன் மழை தேடி ஏங்கும் பயிரானேன் சிறகிழந்த பறவை போல மனம் கிடந்து வேகுதேன் நீ அருகில் நிற்பதாக என் கண்கள் தேடுதேன் தூளாயின் தோளாயின் உயிரில் கலந்த தோளா வாடா நீ வாடாயின் அருகில் மீ